Let's turn once again to Micah and chapter 6.
மீகா புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை மீண்டுமாய் எடுத்துக்கொள்வோம்.
And we are going to read verses 6 to 8.
ஆறிலிருந்து எட்டு வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம்.
As you read it, please remember this is describing two types of Christianity.
இதை வாசிக்கும் பொழுது இது இரண்டு வகையான கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகிறது என்பதை நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள்.
Verse 6 and 7 describe a religion full of rituals and external activities.
சடங்காச்சாரங்களும் புறம்பான கிரியைகளும் நிறைந்ததான ஒரு கூட்டத்தை 6 7 வசனங்கள் விவரிக்கிறது.
And verse 8 describes a religion where we love God with all our heart and love our neighbor as ourselves.
தேவனை நம்முடைய முழு இதயத்தோடும் நேசிக்கிற அன்பு கூறுகிற நம்முடைய பிறனிடத்திலேயும் அன்பு கூறுகிற ஒரு மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கையை எட்டாம் வசனம் சித்தரிக்கிறது.
And remember that all of us are following one of these two religions.
ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இங்கிருக்கிற யாரானாலும் நம் எல்லாரும் இந்த இரண்டு கூட்டத்திலே ஒரு கூட்டத்திலே நாம் காணப்படுகிறோம்.
So let's read Micah 6 verses 6 to 8.
ஆகவே மீகா ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து வாசிக்கிறோம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்?
See, there are two questions. How shall I come before God? Verse 6.
இங்க இரண்டு கேள்விகள் இருக்கிறது. ஆறாம் வசனத்திலே தேவனுக்கு முன்பாக நான் எப்படி வருவேன், தேவனுடைய சன்னதியில் எப்படி நான் வருவேன்?
And then verse 7, how shall I make the Lord happy?
ஏழாம் வசனத்திலே கர்த்தர் எப்படி அவரிடத்தில் நான் எப்படி பிரியமா இருக்க முடியும், கர்த்தர் பிரியமா இருப்பாரோ?
So these are the questions.
இந்த இரண்டு கேள்விகள் இங்கே காணப்படுகிறது.
Do you want to make the Lord happy?
கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டுமா?
Then this is the way.
இதுதான் வழி.
It is not by a lot of religious activity.
அநேக மத சடங்காச்சாரங்களினாலே கிரியைகளினாலே அல்ல.
Religious activity sometimes becomes a substitute for true Christianity.
மெய்யான கிறிஸ்தவத்திற்கு மாற்றாக சில சமயங்களிலே புறம்பான மத நடவடிக்கைகள் காணப்படுகிறது.
That was true in the time of Jesus where the Pharisees made a religion of all their religious activities.
பரிசேயர்கள் தங்கள் மத சம்பந்தமான கிரியைகளை வைத்தே ஒரு மதத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். இயேசுவின் காலத்திலேயும் இது காணப்பட்டது.
Then Jesus spoke the sermon on the mount where there's no mention of religious activity.
இயேசு மலை பிரசங்கத்தை செய்யும் பொழுது அங்கே மத சம்பந்தமான கிரியைகள் ஒன்றை கூட விவரிக்கவில்லை.
Even when he spoke about praying, he didn't talk about praying, but he told us how to pray.
ஜெபிக்கும் பொழுது கூட அவர் ஜெபத்தை பற்றி பேசவில்லை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொன்னார்.
He was mainly saying that you must not pray to impress men, but you must pray before God.
ஜனங்களை கவர்ச்சிக்கத்தக்க வகையில் நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை, நீங்கள் தேவனையை பிரியப்படுத்தி தேவனுக்கு முன்பாக தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற விதத்தை குறித்து சொன்னார்.
Even when he spoke about fasting and giving money, his emphasis was not on the fasting, not on the giving money, but that things must be done secretly.
உபவாசத்தை குறித்தும் தேவனுக்கென்று கொடுக்கிற விஷயத்தை குறித்தும் பேசும்பொழுது அவர் இந்த இரண்டை பற்றி பேசாதபடி அதை எப்படி செய்ய வேண்டும் என்றுதான் பேசினார்.
To please God.
தேவனை பிரியப்படுத்தி செய்ய வேண்டும்.
Not to impress men.
மனிதர்களை கவர்ந்து இழுப்பதற்காக செய்யக்கூடாது என்று சொன்னார்.
So you find in all Matthew 5, 6 and 7, he was not talking about religious activity.
ஆகவே மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே மத சம்பந்தமான கிரியைகளை குறித்து ஒன்றையும் அவர் பேசவில்லை.
I find so many Christians are so taken up with all these external things.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வெளிப்பிரகாரமான கிரியைகளினாலேயே அதிலேயே திளைத்திருக்கிறார்கள்.
I want to say to you, my dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால்,
don't make the same mistakes that the Pharisees made.
பரிசேயர்கள் செய்த அதே தவறை மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டாம்.
Don't make the same mistake that the Israelites made in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் செய்த அதே தவறை நீங்களும் செய்ய வேண்டாம்.
Because Christians have got a big habit of repeating the same mistakes that people have done for thousands of years.
ஆயிரம் ஆண்டுகளாக செய்த அதே தவறுகளையே திருப்பி திருப்பி செய்வதையே தங்கள் வழக்கமாக கிறிஸ்தவர்கள் கொண்டு விட்டார்கள்.
We have to learn from the mistakes of people in the Bible.
வேதத்திலே காணப்படுகிற ஜனங்களுடைய தவறுகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
Jesus was always exposing empty religion.
வெறுமையான மதத்தை குறித்து எப்பொழுதுமே அதை இயேசு வெளிக்காண்பித்து பிரசங்கித்தார்.
I have found many Christians whose religion consists of the type of clothes you wear.
அநேக கிறிஸ்தவருடைய மதம் எப்படி இருக்கிறது என்றால் எவ்விதமான ஆடைகளை அணிகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது.
May not be so much in our midst, but in other places
நம்முடைய மத்தியிலே அது காணப்படாவிட்டாலும் இன்னும் பல இடங்களிலே தாங்கள் உடுத்துகிற உடையினுடைய நிறத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருப்பார்கள்.
You know, there are some churches where they believe that all Christians must wear only white clothes.
சிலர் கிறிஸ்தவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களுமே வெள்ளை ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் முக்கியமாக இருக்கிறார்கள்.
But Jesus spoke much more about being white inside our heart, not on in our clothes.
நம்முடைய ஆடையிலே அல்ல, அதே காட்டிலும் அதிகமாக நம்முடைய இருதயத்திலே நாம் தூய்மை உள்ளவர்களாய் வெள்ளையா இருக்க வேண்டும் என்று இயேசு பிரசங்கித்தார்.
Many Christians are not following Jesus' teaching.
அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய போதனையை பின்பற்றுவதில்லை.
You know, Jesus spoke only once about clothes in his Yesu all his teaching.
Yesu தம்முடைய போதனைகளில் எல்லாம் ஒரே ஒரு முறை தான் உடையை குறித்து பேசி இருக்கிறார்.
And that was where he spoke about people being worried about their clothing.
ஜனங்கள் என்ன உடை உடுத்தலாம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அந்த சமயத்தில் தான் அவர் பேசினார் ஆடையை பற்றி.
Do you remember what he said about clothing there?
அங்கே ஆடையை குறித்து உடுப்பை குறித்து என்ன சொன்னார் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
He compared it to the flowers of the field.
வெளியிலே காணப்படுகிற புஷ்பங்களுக்கு ஒப்பாக அவர் உடையை குறித்து பேசுகிறார்.
And God has not made all the flowers white.
தேவன் எல்லா மலர்களையும் வெள்ளையாக படைக்கவில்லை.
No.
இல்லை.
God is not a God of black and white.
தேவன் ஒன்று இருந்தால் கருப்பு இல்லாட்டி வெள்ளை என்று சொல்லி கருப்புக்கு வெள்ளைக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல.
We have got all these crazy stupid ideas of holiness in our head.
இப்படிப்பட்ட வேடிக்கையான புத்தியீனமான பரிசுத்தத்தை குறித்த கருத்துக்கள் எல்லாம் இந்த மண்டைக்குள்ளாக போய்விட்டது.
We think if a man wears a red shirt he's worldly.
சிகப்பு ஆடை அணிந்திருந்தால் என்ன உள்ள சரியா உலகத்தானா இருப்பான் போல இருக்கிறது என்று சொல்கிறோம்.
Or if he wears cooling glasses he's worldly.
அல்லது கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் இவரும் உலகத்தான் என்று சொல்லி விடுகிறோம்.
We are 100% like the Pharisees.
நாமும் பரிசேயர்களை போல 100க்கு 100 அப்படியே இருக்கிறோம்.
God doesn't care for any of these things.
தேவன் இந்த ஒன்றை குறித்தும் அக்கறைப்படுவதே இல்லை.
We must get all these demonic ideas out of our head.
இந்த பிசாசு கடத்ததான கருத்துக்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இவைகளை எல்லாம் மனதிலிருந்து நீக்க வேண்டும்.
Do you know what true Christianity is?
மெய்யான கிறிஸ்தவம் என்றால் என்ன தெரியுமா?
Let me show you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
James chapter 1.
யாக்கோபு 1ஆம் அதிகாரம்.
There are three things he mentions here.
இங்கே மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறார்.
Of what is true pure religion.
மாசில்லாத சுத்தமான பக்தி என்றால் என்ன?
And just think of these three things which James says.
யோ யாக்கோபு சொல்கிற இந்த மூன்று காரியங்களை நினைத்து பாருங்கள்.
We can say this is the mark of true Christian religion.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்று நாம் சொல்லலாம்.
True spirituality.
உண்மையான ஆவிக்குரிய தன்மை என்று சொல்லலாம்.
According to the word of God.
தேவனுடைய வார்த்தையின்படி.
First of all,
முதலாவது
verse 26.
26ஆம் அதிகாரம் வசனம்.
Controlling our tongue.
நம்முடைய நாவை அடக்குவது. யாக்கோபு 1:26.
First mark of Christianity is not going to the meetings.
கிறிஸ்தவத்தின் முதல் அடையாளம் கூட்டங்களுக்கு போவதல்ல.
It's not wearing white clothes.
வெள்ளை ஆடை அணிவதல்ல.
It's not sisters covering their heads.
சகோதரிகள் முக்காடு அணிந்து கொள்வது என்பதுமல்ல.
It's not removing ornaments.
நகையை எடுப்பதும் என்பதுமல்ல.
It is none of these things.
இவைகளில் ஒன்றுமே அல்ல.
It is controlling your tongue.
இது உன்னுடைய நாவை அடக்குவதாகும்.
Never getting angry.
ஒரு காலம் கோபப்படாமல் இருப்பது.
Never shouting at your wife.
மனைவியை பார்த்து சத்தம் போடாது இருப்பது.
Never shouting at your husband.
புருஷனை பார்த்து சத்தம் போடாமல் இருப்பது.
Never getting angry and shouting at a younger brother.
இளைய சகோதரனை பார்த்து கோபப்பட்டு சத்தம் போட்டு திட்டாமல் இருப்பது.
Never fighting with an auto rickshaw driver.
ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோடு கூட சண்டை போடாமல் இருப்பது.
About the fare.
எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை குறித்து தர்க்கிக்காமல் இருப்பது.
Fighting with a porter in the railway station.
அல்லது ரயில்வே ரயில் நிலையத்திலே உள்ளதான சுமை தூக்குகிறவன் இடத்திலே போய் கொஞ்சம் காசுக்காக சண்டை போடாமல் இருப்பது.
Fighting with people on the bus.
அல்லது பேருந்துல இது என்னுடைய சீட் என்று சொல்லி அவனிடத்தில் சண்டை போடாமல்
இருக்கும். Or in the roads when people violate the traffic rules.
அல்லது நீங்கள் சாலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலை விதிகளை மீறி உள்ளே நுழைகிறான் அவனை பார்த்து சத்தம் போடாமல் இருப்பது.
Or when the food is all finished at the conference and I have to wait for 45 minutes for my lunch.
கான்ஃபரன்ஸ் வந்திருக்கிறோம் சாப்பாட்டுக்கு தட்டை ஏந்தி கொண்டு போகிறோம் சாப்பாடு தீர்ந்து விட்டது 45 நிமிடம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ன இதெல்லாம் இப்படி எல்லாம் கவனிப்பதில்லை என்று சத்தம் போடாமல்
இருப்பது. If you can control your tongue there you're a spiritual man.
இப்படிப்பட்ட இடங்களிலே உங்களுடைய நாவை அடக்குவீர்கள் நீங்கள் ஆவிக்குரியவர்கள்.
That is the number one mark. If you are not controlling your tongue in your home and in your office, all your religion is worth zero, it says in this verse.
இந்த வசனத்தின்படி உங்களுடைய வீட்டிலே ஆனாலும் குடும்பத்திலே ஆனாலும் சரி அலுவல் செய்கிற இடத்திலே ஆனாலும் சரி உங்களுடைய நாவை அடக்காவிட்டால் இந்த வசனத்தின்படி உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாம் பூஜ்யமாக இருக்கிறது.
I took this verse very seriously in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டேன்.
In my home,
குடும்பத்திலே
for 30 years in my relationship with my brothers in CFC Bangalore,
CFC சபையிலே பெங்களூரிலே உள்ள சபையிலே எனக்கும் சகோதரர்களுக்கும் உள்ள உறவிலே கடந்த 30 ஆண்டுகளிலே
I have been extremely careful with the use of my tongue.
என்னுடைய நாவை பயன்படுத்துகிற விஷயத்திலே மிக 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 ஜாக்கிரதையா இருந்திருக்கிறேன்.
You go and ask those brothers.
அந்த சகோதரர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள்.
Go and ask my wife.
என் மனைவியை கேட்டு பாருங்கள்.
Go and ask my children.
என் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள்.
I've not suddenly come there in a day but I've worked on my salvation and it has become better and better and better and better
இந்த நிலைக்கு நான் திடீரென்று ஒரு நாளில் வந்துவிடவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு நான் வந்திருக்கிறேன்
I'm not trying to become holy by wearing white shirts
வெள்ளை சட்டை அணிவதனாலே நான் பரிசுத்தவானாய் நான் ஆக முயற்சித்ததில்லை
controlling my tongue
ஆனால் என் நாவை கட்டுப்படுத்துவது நிமித்தமாய்
my goal in my life was never one single time in a whole year ever to shout at my wife not even once
ஒரு வருஷம் முழுவதுமாய் ஒரு முறை கூட என்னுடைய மனைவியை பார்த்து கோபப்பட்டு சத்தம் போடாமல் இருப்பதுதான்
என்னுடைய லக்கு
என்னை பொறுத்தவரை அதுதான் கிறிஸ்தவம்
got nothing to do with that I don't wear rings and all that is not my Christianity
நான் மோதிரம் போடுவதில்லை என்ன இப்படி பாருங்கள் என்று சொல்லி இது கிறிஸ்தவம் அல்ல
so many people in our churches
நம்முடைய சபைகளில் உள்ள अनेक ஜனங்கள்
they lose their temper
அவர்கள் கோபப்படுகிறார்கள்
they can't control their tongue
தங்களுடைய நாவை அவர்களால் அடக்க முடியவில்லை
and they think they are so holy because of some external dress
வெளிப்பிரகாரமாக அடை உடுத்துகிற உடுப்பினாலே அவர்கள் பரிசுத்துவாங்கள் என்று
Please read James 1:26.
தயவு செய்து யாக்கோபு 1:26
Your whole religion is worth zero if you cannot control your tongue.
நாவை அடக்காவிட்டால் உங்களுடைய முழு மார்க்கமும் பூஜ்யம்தான் சூனியம்தான்.
That's what Micah is saying.
இதைத்தான் மீகா சொல்கிறான்.
When you come before God, how are you going to come?
தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நீங்கள் எப்படி வர போகிறீர்கள்?
Oh Lord, I've come with white clothes.
ஆண்டவரே, வெள்ளை ஆடை அணிந்து நான் வந்திருக்கிறேன் சொல்கிறீர்களா?
Sister saying, Lord, I cover my tongue, I cover my head in the meeting.
ஆண்டவரே, கூட்டத்திலே நான் முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா?
See Lord, I'm not wearing any ornaments.
நான் நகை அணியவில்லை என்று சொல்லி வர போகிறீர்களா?
It's all garbage.
இவைகளெல்லாம் குப்பை.
That is all easy.
இவைகளெல்லாம் மிக எளிது.
That is why man chooses that easy religion.
ஆகவே தான் மனிதன் இந்த எளிமையான மத மார்க்கத்தை தேர்ந்து கொள்கிறான்.
James says.
யாக்கோபு சொல்கிறான்.
Control your tongue.
நாவை அடக்கு.
That is more important.
இது அதிக முக்கியம்.
Then secondly.
இரண்டாவது.
Verse 27.
27ஆம் வசனம்.
To care for those who are helpless like the orphans and the widows who are in trouble.
அநாதை பிள்ளைகளும் விதவைகளும் உபத்திரவத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தேவைகளை சந்திப்பது அல்லது அவர்களை விசாரிப்பது
that means to have a heart that cares for those who are struggling and in difficulty around us
நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் போராட்டத்திலே இருக்கும் பொழுது கஷ்டத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொண்டிருப்பதாகும்
if you don't do that
அதை நீங்கள் செய்யாவிட்டால்
you come and sit like a holy person in the meeting your religion is worth zero
பரிசுத்தவானை போல பரிசுத்தவாட்டை போல கூட்டத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய முழு மார்க்கமும் பூஜ்யம் தான்
and if that roman catholic mother teresa cares more for such people then she has got more christianity than you and I have got
அங்கே திக்கற்றவர்கள் அநாதை பிள்ளைகளுக்கு கவனிக்கிறதான மதர் தெரசா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதே காட்டிலும் அவர்களுக்கு அதிகமான தேவ பக்தி இருக்கிறது கிறிஸ்தவம் இருக்கிறது
maybe she has got some doctrines wrong
ஒரு சில அவர்களுக்கு இருக்கிற உபதேசம் தவறா இருக்கலாம்
that is a head problem
அது தலை
and it's true some of the doctrines are wrong
அவளுடைய ஒரு சில உபதேசங்கள் தவறு
பட் ஹர் ஹார்ட் is better than ours.
ஆனால் அவளுடைய இருதயமோ நம்முடைய இருதயத்தை காட்டிலும் மென்மையுள்ளதா இருக்கிறது.
Our head is better because we understand the truth better.
நாம் சத்தியத்தை அதை நல்ல நேர்த்தியாக விளங்கிக் கொள்கிறபடினாலே நம்முடைய தலை நன்றாக இருக்கிறது.
They are caring more for the poor.
ஆனால் ஏழை மக்களுக்காக அவர்கள் கரிசனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
In the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள்
கரிசனமுள்ளவர்கள். My brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
I'm not teaching social work.
நான் இங்கே சோஷியல் வர்க்கை பற்றி நான் சொல்லவில்லை.
I'm not saying we should do that. I don't do it myself.
சமூக சேவையை நானும் செய்வதில்லை. ஆகவே நீங்களும் போய் செய்யுங்கள் நான் உங்களுக்கு போதிக்கவில்லை.
Paul did not do that.
பவுல் அதை செய்யவில்லை.
We must preach the gospel.
நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்.
We are not here just to care for the widows and orphans.
விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் அவர்களுக்கு சமூக சேவை செய்வதற்காக நாம் இல்லை.
We are to lead them to salvation, lead them to Christ, lead them to be born again.
அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த வேண்டும், இரட்சிப்பண்டை வழிநடத்த வேண்டும், மறுபடியும் பிறக்கும்படியாய் வழிநடத்த வேண்டும்.
But after we are born again,
நாம் மறுபடியும் பிறந்த பிறகு
our Christianity must be seen not just in religious rituals in the assembly.
நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய மத சடங்குகளிலே நம்முடைய பக்தி காணப்படக்கூடாது.
And our emphasis must not be on all these external things like it has been for so many years.
அநேக ஆண்டுகளாக இருந்தது போல இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களிலே நாம் முக்கியத்துவப்படுத்தி பேசக்கூடாது.
We must not despise others.
மற்றவர்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது.
I don't agree with most of the doctrines of many denominations in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற பல சபை பிரிவுகளுடைய உபதேசத்தை நான் ஒத்துக்கொள்கிறதில்லை.
Because they are against the word of God.
ஏனென்றால் அவைகளிலே பல வேத வசனத்துக்கு புறம்பானவைகள்.
I don't believe that you should pray to Mary.
மரியாதத்திலே போய் ஜபிக்க வேண்டும் என்று நான் நம்புவதில்லை.
I don't believe that the Pope is the representative of Christ.
கிறிஸ்துவின் பிரதிநிதியாக போப் இருக்கிறார் என்பதை நான் நம்புவதில்லை.
I don't believe salvation is in any church.
ரட்சிப்பு ஏதோ ஒரு சபையிலே தான் இருக்கிறது என்பதை நம்பவில்லை.
Only through Christ.
ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவினால் மட்டுமே வருகிறது.
I don't believe in infant baptism.
குழந்தை ஞானஸ்நானத்தை நான் நம்புவதில்லை.
Like that, I don't agree with many things in other denominations.
இதுபோல பல சபைகளிலே இருக்கக்கூடியதான அநேக உபதேசங்களை நான் ஒத்துக்கொள்வதில்லை.
Where they collect money from poor people, I just don't agree with it.
ஏழை மக்களிடத்தில் அவர்கள் பணம் வசூல் செய்கிறார்களே அதையும் நான் ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஆனால்
I'm not here to despise anybody.
யாரையும் நான் அற்பமா எண்ணுவதற்காக இங்கே இல்லை.
Or to judge anybody.
அது யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது நான் இங்கே இல்லை.
I judge myself.
நான் என்ன நானே நியாயம் தீர்க்க விரும்புகிறேன்.
What am I judging myself?
என்னை நான் எதை குறித்து நியாயம் தீர்க்க போகிறேன்?
Not in easy things like what is the color of my shirt.
நான் என்ன ஆடை அணிகிறேன் என்பதிலே அல்ல.
Or am I wearing any chain or rings?
அல்லது செயின் போட்டிருக்கேனா அல்லது மோதிரம் போட்டிருக்கேனா என்பதை நியாயம் தீர்க்க போவதில்லை. இவங்களெல்லாம் எளிது.
I am asking myself, can I control my tongue?
நான் என்னை பார்த்து கேட்பது என்ன தெரியுமா? என் நாவை நான் நடக்க முடிகிறதா?
Can I control my eyes from lusting?
இச்சிப்பதிலிருந்து என்னுடைய கண்களை நான் நடக்க முடிகிறதா?
Can I care? Do I have a heart to care for poor believers?
ஏழை விசுவாசிகளை கரிசனையோடு கூட விசாரிக்கக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு இருக்கிறதா?
Help them in some way that I can.
என்னாலே முடியக்கூடிய ஒரு விதத்திலே அவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியுமா?
That is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
To care for the poor.
ஏழைகளுக்கு கரிசனையுள்ளவளாய் இருக்கிற ஒரு இருதயம்.
Not to always hang around the rich people.
எப்பொழுதுமே பணக்காரர்களையே தொற்றிக் கொண்டு போகக்கூடாது.
And then the third characteristic James says.
யாக்கோபு சொல்லுகிற மூன்றாவது தன்மை
27
வசனம்
is to keep ourselves completely unspotted by the world.
உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே.
What does it mean to be unspotted by the world?
உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறது என்பதன் அர்த்தம் என்ன?
The world has got a certain sense of values.
இந்த உலகத்துக்கு ஒரு சில விதமான மதிப்பீடுகள் இருக்கிறது.
And in those values they say money is a big thing.
அந்த மதிப்பீடுகளிலே பணம் தான் பிரதானம் என்று சொல்கிறார்கள்.
Pleasure and comfort, that is very important.
இன்பங்களும் சொகுசுகளும் தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள்.
Position and honor in the world, that is very important.
உலகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய், எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள்.
Power over other people, that is very important.
மற்ற மக்கள் மீது எந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு இருக்கிறது.
These are all worldly values.
இவைகளெல்லாம் உலகத்தினுடைய மதிப்பீடுகள்.
So to keep myself unspotted from the world.
ஆகவே உலகத்தால் நான் கறைபடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால்
doesn't mean I should wear white clothes.
நான் வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல.
I can wear a red shirt and be unspotted by the world.
நான் சிகப்பு கலர் ஆடை அணிந்திருந்தும் உலகத்தால் கறைபடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள முடியும்.
What is use wearing a white shirt and wanting to have power over other people as an elder brother?
ஒரு மூத்த சகோதரனாய் இருந்து எல்லார் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று என்ன பிரயோஜனம் என்ன? அது என்ன வெள்ளை சட்டை அணிந்து அப்படி எதிர்பார்ப்ப என்ன பிரயோஜனம்?
That is to be defiled by the world, spirit of the world which wants power over others.
இந்த உலகத்தின் ஆவி மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று எண்ணுகிறது. அந்த ஆவியினால் உன்னை கறைபடுத்திக் கொண்டாய்.
You know, I have seen that recently in many different places.
அநேக இடங்களிலே நான் சமீப காலமாக பார்த்து கொண்டு வருகிறேன்.
In India and outside India also.
இந்தியாவிலேயும் சரி, இந்தியாவுக்கு வெளியேயும் சரி.
Some of the churches where I have had some responsibility.
எனக்கு பொறுப்பு இருக்கக்கூடியதான ஒரு சில சபைகளிலே
elders who want power over people.
ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிற மூப்பர்கள்.
Tell people what you must do, this you must do that.
நீ இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற மூப்பர்கள்.
They are the most worldly people, whatever color shirt they wear.
அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் மிகவும் உலக ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள்.
You know what I have learned?
நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா?
God is the only one who has the right to give commandments.
பிரமாணங்களை கொடுப்பதற்கு உரிமை உள்ளவர் ஒரே ஒருவர்தான் கர்த்தர்.
I don't have that right.
எனக்கு அந்த உரிமை கிடையாது.
I have only a right to give you advice and suggestions.
ஆலோசனையையும் கருத்துகளையும் சொல்வதற்கு மட்டுமே எனக்கு உரிமை இருக்கிறது.
I have no right to give you commands.
உங்களுக்கென்று ஒரு கட்டளையை கொடுப்பதற்கு எனக்கு உரிமையே இல்லை.
When you give commands to people, you are acting like God.
நீங்கள் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனைப் போல செயல்படுகிறீர்கள்.
Now if God has told you to do that,
அதை செய் என்று தேவன் சொல்லி இருந்திருப்பாரேயானால்,
for example,
உதாரணமாக,
when my children are small at home, God has told me to give them commandments.
என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்களாய் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கும்படியா தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார்.
Then I give commandments to my small children.
அப்பொழுது என் சிறு பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கொடுக்கிறேன்.
Not because I like it, but because God has told me as a father to command them to obey the Lord.
எனக்கு அது விருப்பமா இருக்கிறது என்பதனால் அல்ல, தகப்பனாய் இருக்கிற எனக்கு தேவன் கீழ்ப்படிய வேண்டும் பிள்ளைகள் என்கிறதன கட்டளை கொடுத்திருக்கிறார்.
So all the years that my boys grew up in my home, they had to obey me. I gave them commandments.
ஆகவே என்னுடைய வீட்டிலே என்னுடைய பிள்ளைகள் வளரும் வரைக்கும் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதன கட்டளையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன்.
But now that they are grown up,
இப்பொழுது அவர்கள் வளர்ந்து விட்டார்கள்.
They are earning their own living and living on their own.
அவர்கள் தாங்களாகவே சம்பாதித்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்களாகவே அமைத்துக் கொண்டார்கள்.
I don't give them commandments.
இப்பொழுது நான் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுப்பதில்லை.
They are now, all of them are my brothers in Christ.
இப்பொழுது அவர்கள் எல்லாருமே எனக்குள்ளாக எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதரர்களாக இருக்கிறார்கள்.
Now I give them advice and suggestions.
இப்பொழுது நான் அவர்களுக்கு ஆலோசனையையும் புத்திமதியையும் தான் சொல்லுகிறேன்.
And because my attitude is like that to them, they respect me and they look to me for advice.
இப்படி என்னுடைய மனப்பான்மை அவர்கள் மீது இருக்கிறபடினாலே அவர்கள் எனக்கு கணம் செலுத்தி என்னுடைய ஆலோசனையை அவர்கள் கேட்பதற்கு செவி சாய்க்கிறார்கள்.
I am using that as an example.
இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன்.
I am an elder brother to my four sons.
என்னுடைய நான்கு மகன்களுக்கும் நான் ஒரு மூத்த சகோதரன்.
But I don't command them.
நான் அவர்களை கட்டளையிடுவதில்லை.
If I live a godly life, they will respect me and ask me for advice.
நான் ஒரு தேவபக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொன்னால் அவர்கள் என்னை மதித்து என்னிடத்திலே ஆலோசனையை கேட்பார்கள்.
And just like I am an elder brother to them, I am an elder brother to many others.
அவர்களுக்கு நான் மூத்த சகோதரனாக இருப்பது போல இன்னும் பலருக்கு நான் மூத்த சகோதரனாக இருக்கிறேன்.
I don't command anybody.
நான் யாரையும் யாருக்கும் போய் கட்டளை போடுவதில்லை.
Because I am not God.
ஆனால் நான் தேவன் அல்ல.
I say, brother, this is my advice.
சகோதரனே, இது என்னுடைய ஆலோசனை.
This is my suggestion.
இது என்னுடைய கருத்து அபிப்பிராயம்.
But you're not a child.
நீ ஒரு குழந்தை அல்ல.
You're not a 10-year-old.
நீ 10 வயது நிரம்பிய மனிதன் அல்ல.
For me to command you.
உனக்கு கட்டளை கொடுப்பதற்காக.
You're a grown-up 30-year-old man.
நீ வளர்ந்த 30 வயது நிரம்பிய ஒரு மனிதன்.
I'm not going to treat you like a 10-year-old. Do this, do that.
இதை செய் அதை செய்யாதே என்று சொல்லி 10 வயது நிரம்பிய பையனை போல நான் உன்னை நடத்தப் போவதில்லை.
I'm not going to treat you like my servant. Go here, go there.
என்ன வேலைக்காரனை போல நீ அங்கே போ இங்கே போ இங்கே போகாதே என்று சொல்லப் போவது கிடையாது.
Don't do this in your church. Do this in your church.
இதை உங்கள் சபையிலே செய்யக்கூடாது. இதை உங்கள் சபையிலே செய்யுங்கள்.
I am not God.
நான் தேவன் அல்ல.
I am a brother.
நான் ஒரு சகோதரன்.
So what do I do?
ஆகவே நான் என்ன செய்கிறேன்?
I say, brother, this is what I think you should do.
சகோதரனே, இப்படி நாம் செய்யலாம் என்று எண்ணுகிறேன்.
You pray about it.
நீங்கள் இதை குறித்து ஜெபியுங்கள்.
If you feel free in your spirit, do it.
உங்களுடைய ஆவியிலே விடுதலையாய் உணர்வில் என்று சொன்னால் நீங்கள் செய்யுங்கள்.
But do you think all elder brothers are like that?
ஆனால் எல்லா மூப்பர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை.
Many of them act like bishops and some act like the pope.
ஒரு சிலர் பிஷப்புகளை போல நடந்து கொள்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் போப்பை போல நடந்து கொள்கிறார்கள்.
In our churches,
நம்முடைய சபைகளிலே,
and we say we are New Testament church.
நாம் புதிய ஏற்பாட்டு சபை என்று நாம் சொல்கிறோம்.
How can you be a New Testament church when you have popes and archbishops running around in our midst?
போப்புகளும் ஆர்ச்சபிஷப்புகளும் நம்முடைய மத்தியிலே இருக்கும் பொழுது எப்படி புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்ல முடியும்?
You think an archbishop is only somebody who puts a cross around his neck?
தன்னுடைய கழுத்திலே சிலுவையை மாட்டிக்கொண்டிருக்கிற ஒருவர் மட்டுமே ஆர்ச்சபிஷப் என்று எண்ணுகிறீர்களா?
I tell you, the archbishops in our churches are more dangerous than those archbishops.
அந்த ஆர்ச்சபிஷப்புகளை காட்டிலும் நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய ஆர்ச்சபிஷப்புகள் மிகவும் அபாயகரமானவர்கள்.
Who don't know how to be an ordinary brother?
ஒரு சாதாரண சகோதரனாய் இருப்பது எப்படி என்று அறியாதவர்கள்.
That is this verse. Don't be spotted by the world.
உலகத்தால் கரைவிடாத படிக்கு என்று சொன்னது அர்த்தம்
இதுதான். The world loves to have power.
உலகம் என்பது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்கிறது.
We think that verse means don't wear ornaments.
நாம் என்ன எண்ணுகிறோம் உலகத்தால் என்று சொன்னால் நகை அணியக் கூடாது என்று
எண்ணுகிறோம்
இல்லை இல்லை இல்லை
It means don't try to control other people
மற்றவளுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம்
Be a servant to other people
மற்றவளுக்கு பணிவிடைக்காரனை போல இரு
Don't be like a king that is the meaning of this verse
ஒரு ராஜாவைப் போல இருக்க வேண்டாம் அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம்
You think that verse means don't wear expensive sarees
இந்த வசனத்தை படித்துவிட்டு விலை உயர்ந்த புடவையை கட்ட கூடாது என்று எண்ணுவீர்கள்
Don't wear a suit and tie
கோட்டு சூட்டெல்லாம் அணிய கூடாது என்று எண்ணுவீர்கள்
What all stupid ideas the devil has put into people's heads.
பிசாசு ஜனமுடைய மனதிலே எவ்விதமான புத்தியனமான எண்ணங்களை எல்லாம் போட்டு விட்டான்
பாருங்க. There are a lot of people who never wear a suit and tie.
அநேக ஜனங்கள் கோட்டு சூட்டை போட மாட்டார்கள்.
But they control other people.
ஆனால் மற்றவளைய ஆதிக்கம் மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள்.
They are million times more worldly than those who wear suit and tie.
சூட்டும் கோட்டும் போடுவர்களை காட்டிலும் இவர்கள் 100 மடங்கு லட்சக்கணக்கான மடங்கு உலகத்தாராய் இருக்கிறார்கள்
How the devil has blinded our eyes for so many years
எத்தனையோ ஆண்டுகளாக பிசாசு நம்முடைய கண்களை எப்படி குருடாக்கி இருக்கிறான் பாருங்கள்
We thought world is only dress
உலகம் என்றால் ஆடை அணிவதுதான் என்று எண்ணிக்கிறோம்
Nothing to do with dress
ஆடையிலே அல்ல
It's got to do with the heart
இருதயத்தை பொறுத்த காரியம்
attitude
நம்முடைய இருதயத்தின் மனப்பான்மை
when you love a comfortable life
ஒரு சொகுசான வாழ்க்கையை நீ விரும்பும் பொழுது
that is worldliness
அது உலகம்
when you choose a comfortable way of life that is worldliness
ஒரு சொகுசான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நீ தேடி போவாயாகில் அது உலக வாழ்க்கை
if I choose a comfortable way of life
நான் ஒரு சொகுசான வாழ்க்கையிலேயே குறியாய் இருப்பேனானால்
I am a worldly person
நான் ஒரு உலகத்தான்
See, I am 65 years old now.
இப்போது எனக்கு 65 வயதாகிறது.
I am not as strong as I was when I was 35.
35 வயது இருக்கும்போது இருந்த வலிமை எனக்கு இப்போது இல்லை.
But God is my witness even at this age I do not seek a comfortable life.
தேவனே எனக்கு சாட்சி இந்த வயதிலேயும் கூட நான் சொகுசான வாழ்க்கையை தேடி போவதே கிடையாது.
If I seek a comfortable life I will be a worldly person.
நான் சொகுசான வாழ்க்கையை நாடி போவேனாயில் நான் ஒரு உலகத்தானாய் இருப்பேன்.
When I serve the Lord I cannot seek a comfortable life.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது ஒரு சொகுசான வாழ்க்கையை தேட முடியாது
that is worldliness
அது உலகம்
if I seek honor for myself
எனக்கு என்று கணத்தை தேடுவேனானால்
that is worldliness
இதுவும் உலகம்
if I want pleasure
எனக்கு சிற்றின்பம் வேண்டுமானால்
that is worldliness
அதுவும் உலகம்
that is the spirit of the world they have no time for God
இதுதான் உலகத்தின் ஆவி இந்த உலகத்தின் ஆவிக்கு தேவனுக்கென்று கொடுப்பதற்கு நேரம் இல்லை
Keep yourself unspotted by the world.
உலகத்தால் கறைபடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள்.
If I am interested in making money, that is the world.
நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றதான விருப்பமே எனக்கு இருக்குமேயானால் அது உலகம்.
I say Lord, you are first in my life.
ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையிலே முதலாய் இருக்க வேண்டும்.
And whatever money I get putting you first, that is enough for me.
எனக்கு என்ன பணம் கிடைக்கிறதோ அது உம்மை நான் முதல் வைத்து எனக்கு என்ன பணம் கிடைக்கிறதோ அது எனக்கு போதும்.
I don't want any more than that.
அதை காட்டிலும் அதிகமாக எனக்கு தேவையில்லை.
So we need to understand what true Christianity is according to these verses.
ஆகவே இந்த வசனங்களின்படி மெய்யான கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
So we find here it has got nothing to do with all these external activities.
ஆகவே வெளிப்பிரகாரமான கிரியைகளிலே ஆவிக்குரிய தன்மை காணப்படுவதில்லை.
So you find all the apostles were talking like that.
ஆகவே எல்லா அப்போஸ்தலரும் இப்படி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
For example,
உதாரணமாக
he says in James chapter 2.
இரண்டாம் அதிகாரம் யாக்கோபிலே வாசிக்கிறோம்.
Verse 14 what is the use my brothers if you say you got faith without works can that faith save him
14th வசனத்திலே வாசிக்கிறோம் என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன
if a brother or sister is without clothing and need of daily food and you say go in peace be warmed and filled you don't give him what is necessary for his body what is the use of that
ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களிலே ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள் குளிர்காரந்து பசியாருங்கள் என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம்
That's what Micah is speaking.
மீகா இதைத்தான் பேசுகிறார்
It's not going and making so many sacrifices and prayers to God.
தேவனுக்கு என்று நிறைய காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதல்ல
It's walking humbly with God.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது
Now what does it mean to walk humbly with God?
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது என்பதனுடைய அர்த்தம் என்ன?
You know whenever we want to understand anything in the Bible.
வேதத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டுமோ
I'll teach you how to find out.
அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று உங்களுக்கு சொல்லி தருகிறேன்.
You know it's just like supposing you're reading something in Tamil.
தமிழ்ல ஏதாச்சும் நீங்க வாசிக்கிறீங்கன்னு வெச்சுக்கலாம்.
And you come across a difficult word in the newspaper or a book you don't understand.
நீங்க படிக்கிற செய்தித்தாளிலேயோ அல்லது புத்தகத்திலேயோ உங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தையை வாசிக்கிறீங்க.
What do you do?
என்ன செய்வீங்க?
You take a Tamil dictionary.
நீங்கள் தமிழ் அகராதியை எடுத்து பார்ப்பீர்கள்.
And look up that word.
அந்த வார்த்தை எங்கே இருக்குது என்று அதனுடைய விளக்கத்தை தேடி பாருங்கள்.
That's what I do in English.
ஆங்கிலத்திலே நான் இதைத்தான்
செய்கிறேன். When I read a word somewhere which I don't know,
எனக்கு தெரியாத ஒரு புது வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது,
even now I sometimes just come across a word which I don't know the meaning.
இப்பொழுதும் கூட சில வார்த்தைகளுக்கு எனக்கு விளக்கம் தெரிவதில்லை.
I immediately try to find out with the dictionary what is the meaning of that word.
அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை உடனே நான் ஒரு அகராதியை வைத்து கண்டுபிடிக்கிறேன்.
And then we find out the meaning.
அப்பொழுது அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம்.
The same way,
இதே போல
when you read the Bible,
வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
and you find something you can't understand,
நீங்கள் விளங்கிக் கொள்ளாத ஒன்றை படிக்கும் பொழுது,
don't go to the dictionary.
இப்பொழுது நீங்கள் அகராதியை தேட வேண்டாம்.
Our dictionary is Jesus.
நம்முடைய அகராதி இயேசுதான்.
He is called the Word became flesh.
அந்த வார்த்தை மாம்சமானது என்று நாம் அவருடைய பெயரை வாசிக்கிறோம். அது என்ன அர்த்தம்?
Supposing you want to know the meaning of humility.
தாழ்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு வேண்டும்.
What are you going to do?
என்ன செய்ய போகிறீர்கள்?
Look up a dictionary.
ஒரு அகராதியை புரட்டி பார்க்க போகிறீர்களா?
You will get the wrong worldly meaning of humility.
உலக பிரகாரமான தவறான ஒரு விளக்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
It will be 100% wrong.
அது நூற்றுக்கு நூறு தவறா இருக்கும்.
And because many Christians got that understanding of humility, they are wrong.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உலக அகராதியை பார்த்து கற்றுக்கொள்வதனாலே அவர்கள் கற்றுக்கொண்ட தாழ்மை தவறா இருக்கிறது.
What do I do?
நான் என்ன செய்கிறேன்?
I go to my heavenly dictionary, Jesus.
என்னுடைய பரம அகராதியை பார்க்கிறேன், அவர்தான் இயேசு.
Jesus said, learn from me, for I am humble, he said in Matthew 11:29.
மத்தேயு 11:29 இயேசு சொல்கிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்மையாக இருக்கிறேன்
என்று சொல்கிறார். You want to learn humility? Go to Jesus.
தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? இயேசுவினிடத்திலே போங்கள்.
I say, Lord,
ஆண்டவரே,
let me look at your life.
உம்முடைய வாழ்க்கையை நான் பார்க்கட்டும்.
Because I want to learn humility.
ஏனென்றால் நான் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும்.
You want to learn holiness?
பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா?
Go to the dictionary, Jesus.
அகராதியாகிய இயேசுவினிடத்திலே போங்கள்.
Then I understand what holiness.
அப்பொழுது பரிசுத்தம் என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்வேன்.
You know what it means to love other people? Go to the dictionary again. Go to Jesus.
மற்றவர்களை நேசிப்பது என்றால் என்ன என்பதை உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அகராதியாக இயேசுவினிடத்திலே போங்கள், கற்றுக்கொள்வீர்கள்.
What does it mean to walk humbly with your God?
ஆகவே உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பது என்பதன் அர்த்தம் என்ன?
Let me look at Jesus, I'll find out.
இயேசுவை பார்த்தால் கண்டுபிடித்து விடுவேன்.
What does it mean to do what is right?
சரியானதை செய்ய வேண்டும், நன்மையானதை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம்.
What does it mean to show mercy to others, love mercy?
இரக்கத்தை சிநேகிப்பது என்பதன் அர்த்தம் என்ன?
I go to Jesus.
இயேசுவினிடத்திலே போகிறேன்.
So Micah 6 verse 8 actually instead of talking about Jesus.
ஆகவே மீகா 6 அதிகாரம் 8 வசனம் இயேசுவை பற்றி தான் சொல்கிறது.
When I look at Jesus I say, ah, there I know what it is to walk humbly before God.
இயேசுவை பார்க்கும் பொழுது, ஓஹோ, இப்பொழுது எனக்கு தெரிகிறது தாழ்மை நடப்பது என்றால் என்ன.
See, one of the first things I see about Jesus, about walking humbly before God.
இயேசுவினிடத்திலே மனத்தாழ்மையா நடப்பது என்ன என்பதை பார்க்கும் பொழுது நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம்,
that he had a tremendous sense as a human being that I need my father's help for everything I do.
நான் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் எனக்கு பிதாவுடைய உதவி தேவை என்ற ஒரு உணர்வோடு கூட இயேசு வாழ்ந்தார்.
You know, he taught us in John chapter 15.
யோவான் 15 அதிகாரத்தில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
He says, you're like the branches in me, the tree.
மரமாகிய என்னிலே நீங்கள் ஒரு கொடியாக இருக்கிறீர்கள்.
And like a branch cannot bear any fruit without remaining in the tree.
செடியிலே ஒரு கொடி இணைக்கப்படாவிட்டால் அது கனிதர முடியாதது போல,
in the same way you cannot bear any fruit if you don't remain in me.
நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்களும் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார்.
He said one of the most important truths we have to learn in our whole life.
நம்முடைய முழு வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்.
John 15 verse 5.
யோவான் 15:5.
I wish we could all learn this truth thoroughly.
இந்த சத்தியத்தை நாம் மிகவும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
If we learn it,
அதை நாம் கற்றுக்கொண்டோமானால்,
we would have understood a little bit about what it means to walk humbly with our God.
தேவனோடு கூட நாம் தாழ்மையாய் நடப்பது என்ன என்பதை சற்றாயில் நாம் விளங்கிக் கொள்வோம்.
John 15 verse 5.
யோவான் 15 அதிகாரம் 5 வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
Without me you can do nothing.
என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது.
That is to walk humbly with your God.
இதுதான் உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பது என்பதனுடைய அர்த்தம்.
Lord,
ஆண்டவரே,
I can do nothing without you.
உம்மை இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது.
That is how Jesus lived.
இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார்.
He felt he can do nothing without his father's help.
தன்னுடைய பிதாவினுடைய உதவி இல்லாமல் தன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று உணர்ந்தார்.
And he taught us also to live like that.
இதே போல நாமும் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்.
See what he says in John chapter 5.
யோவான் 5 அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
And verse 19.
19 வசனம்.
I say to you, the Son can do nothing of himself unless he sees something he sees the Father doing, Whatever the Father does, the Son also does in the same manner.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 19 வசனம், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
Have you seen how little children imitate their parents?
சில சமயத்தில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா மாதிரியே செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா?
Small children.
சின்ன பிள்ளைங்க.
They'll watch what their father does.
அப்பா என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தானும் அதே மாதிரி செய்வாங்க.
And you say, oh, that's for little children. I'm a grown-up person.
அது சின்ன பிள்ளைகளுக்கு தான் பிரதர் என்று சொல்லலாம், நான் ஒரு வளர்ந்தவன் என்று சொல்லலாம்.
But Jesus was 30 years old.
அல்ல, இயேசு 30 வயது உள்ளவராக இருந்தார்.
See what he says at the age of 30.
அவர் 30 வயசுல என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
He says, I see what the Father is doing and I do the same thing myself.
பிதா என்ன செய்றாரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நானும் அப்படியே செய்றேன் என்று சொல்கிறார்.
Because he said the kingdom of heaven, to enter the kingdom of heaven you have to be like a little child.
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் சிறு குழந்தையைப் போல மாற வேண்டும் என்று சொல்கிறார்.
So Jesus was always watching, listening to the Father.
அவர் இயேசு எப்பொழுதே பிதாவையே கவனித்துக் கொண்டு அவரையே கேட்டுக்கொண்டிருந்தார்.
Whatever you want me to do.
அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ
I do that.
நான் அதை செய்கிறேன்.
That is how he walked humbly with his Father.
இப்படித்தான் அவர் பிதாவினருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்தார்.
Father, I know I can do nothing useful without you.
பிதாவே, நீரன்றி என்னாலே பிரயோஜனமாய் ஒன்றையும் செய்ய முடியாது.
So when you tell me to do something, I do it.
Agave neer edhayavadhu seiya sonnal naan seigiren.
I won't do it unless you tell me.
Neer enakku solla vittal naan ondrayum seiya maatten.
That is why in Jesus' life the most important thing was to wait upon his Father.
Agave than pidavukkaga kaathirupadhu endru yesuvudaiya vaazhkile pradhanamai mukkiyamai kaanapattathu.
He was always listening.
Avar eppozhudhume gavanikkiravara irundar.
You know, I'll tell you something which has disturbed me a lot in the world in which we live.
நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நீ அதிகமாய் கஷ்டப்படுத்திய அல்லது சலனப்படுத்திய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
And that is the amount of noise there is in this world.
இந்த உலகத்திலே காணப்படுகிற பெரிய சத்தங்கள் தான்.
Everywhere you go there's noise.
எங்கு போனாலும் சத்தம் கேட்கிறது.
In the railway station there'll be noise.
ரயில்வே ஸ்டேஷன்ல போனாலும் சத்தம்.
And சினிமா தியேட்டர் there's noise.
சினிமா தியேட்டர் தான் போனாலும் அங்கே சத்தம்.
You go to a Christian home, they're always playing some music. There's noise there also.
கிறிஸ்தவ குடும்பத்தில பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மியூசிக் சத்தமா பாடிட்டே இருக்கும். அங்கேயும் சத்தம்.
You go to a meeting.
கூட்டத்துக்கு போங்க.
Okay, during the meeting there's noise, but after the meeting they'll play the tape. Then also there's noise. There's no silence anywhere.
கூட்டம் நடக்கும்போது சத்தம் கேக்குது. கூட்டம் முடிஞ்ச உடனே தான் அமைதியா இருக்குன்னு பார்த்தா அப்பவும் டேப் போட்டு விட்டுறாங்க, பாட்டு கேக்குது, சத்தம் கேக்குது.
I say, when can we be a little quiet to listen to God?
இப்பதான் கொஞ்சம் தேவனுக்கு செவி கொடுக்க முடியும், அமைதியா இருக்க முடியும்.
And that's why Jesus used to go to the wilderness.
ஆகவேதன் இயேசு வனாந்தரத்துக்கு அடிக்கடி சென்றார்.
Now in Bangalore, if you want to go to the wilderness, you have to go many, many miles away. It is not easy.
பெங்களூர்ல வனாந்தரத்துக்கு போகணும் அப்படின்னா எத்தனையோ மைல்கள் நடக்க வேண்டும். அவ்வளவு எளிதாக வனாந்தரத்துக்கு போக முடியாது.
In Nazareth, it was easy. Just walk outside the town, there's wilderness.
நாசரேத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா வனாந்தரத்துக்கு போகலாம். ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி நடந்தா வனாந்தரம் வந்துவிடும்.
You have to learn to be quiet to listen to God.
தேவனுக்கு செவி கொடுக்கும் முடியாய் நீங்கள் அமைதியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
It is a habit which most Christians today don't have.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு பழக்கம் தான் இது.
They always want some noise.
எப்பொழுதுமே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் காதுல.
Even Christian noise.
கிறிஸ்தவ சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
Yeah, that's okay for a certain time.
ஒரு காலகட்டத்துக்கு அது பரவாயில்லை.
Every one of us must learn to be quiet to listen to God.
நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு செவி கொடுக்க முடியாய் அமைதியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
And then to say, Lord, what do you want me to do?
ஆண்டவரே, நான் என்ன செய்ய விருப்பமா இருக்கிறேன்?
I don't know what is the best thing for my life.
என் வாழ்க்கைக்கு சிறந்தது என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே.
When we face some problems in life,
வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது,
what does it mean to walk humbly with your God?
தேவனே, உமக்கு முன்பா மனத்தாழ்மையா நடக்கணும்னா என்னன்னு தெரியல ஆண்டவரே, சொல்லுங்க.
To say, Lord, this is a problem. I don't know what to do now.
ஆண்டவரே, இதுதான் என் பிரச்சனை. எனக்கு இப்ப என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே.
I don't have the money.
எனக்கு பணம் இல்ல.
I don't have the strength.
எனக்கு பலம் இல்ல.
I don't know what to do.
என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை.
I don't have wisdom.
எனக்கு ஞானமும் இல்லை ஆண்டவரே.
But I'm leaning on you.
ஆண்டவரே, உம்மையே சார்ந்து கொள்கிறேன்.
I want to be quiet and listen to what you're trying to say to me.
அமைதியா இருந்து நீர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்க வேண்டும்.
You know, your heart must know how to be still.
உம்முடைய இருதயமானது அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
See what it says in Psalm 46.
சங்கீதம் 46ல் என்ன சொல்லியிருக்குது என்று பாருங்கள்.
And verse 10.
10 வசனம்.
Be still and know that I am God.
சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
Do you want to know God?
நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமா?
You have to bring everything to quietness.
எல்லாவற்றையும் ஒரு அமைதிக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும்.
You can't shut out all the noise outside you.
உலகத்திலே உங்களுக்கு வெளியே காணப்படுகிற எல்லா சத்தங்களையும் போய் நிறுத்த முடியாது.
That's why Jesus said when you pray shut the door and go inside get alone with God.
ஆகவே தான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கதவை பூட்டி கொண்டு தேவனோடு கூட தனியாக செல்லுங்கள் என்று இயேசு சொல்கிறார்.
I mean many of our homes we are so poor there is no door we can shut and get alone with God.
நம்மில் அநேகருடைய வீடுகளிலே நாம் ஏழைகளாய் இருக்கிறபடினாலே முது மூடுவதற்கு கதவுகள் கூட இருக்காது.
So then you must shut the door in your heart.
இப்போ என்ன செய்வது? இருதயத்தினுடைய கதவை மூடிக்கொள்ளுங்கள்.
To shut the door.
கதவை மூடுவது.
Even when other people are making a lot of noise.
மற்ற எல்லாரும் சத்தம் போட்டு கொண்டிருந்தாலும்
கூட. I want to hear you.
ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும்.
Your whole life will change if you develop this habit.
இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் முழு வாழ்க்கையும் மாறிவிடும்.
It's one of the habits I have tried to develop for many years.
அநேக ஆண்டுகளாக நான் கற்றுக்கொண்ட பழக்கம் இது.
Sometimes when I get up in the middle of the night and can't sleep.
சில சமயத்தில் நடுராத்திரி தூக்கம் வரவிட்டால் எழுந்து விழித்துக் கொண்டால்
I lie down in the bed.
நான் படுக்கையில் படுத்துக் கொண்டு
Lord,
ஆண்டவரே,
like Samuel said, speak, your servant is listening.
கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல நான் கேட்கிறேன்.
You do that.
நீ செய்யுங்கள்.
Many times when everything is quiet maybe in the middle of the night and you're awake just say Lord, speak to my heart.
அநேக சமயங்களில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நிசப்தமாக இருக்கிறது, நீங்களோ விழித்துக் கொண்டீர்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்.
Why do we do that?
ஏன் நாம் அதை செய்கிறோம்?
Because we are saying, Lord, without you I can do nothing.
ஆண்டவரே, உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று
சொல்கிறேன். I'm very clever for earthly things.
பூமிக்குரிய காரியங்களை பொறுத்த விஷயத்திலே நான் புத்திசாலியாக இருக்கிறேன்.
Yeah, I know how to invest my money.
பணத்தை இதிலே முதலீடு செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறேன்.
I know how to manage my house.
என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்தை அறிந்திருக்கிறேன்.
I know how to which is the place to go to buy things cheapest.
நான் மிகவும் விலை குறைந்து நல்ல பொருளை எங்கே வாங்க வேண்டும் என்று ஷாப்பிங் பண்ண அறிந்திருக்கிறேன்.
All that I know.
இதெல்லாம் நன்றாக
அறிந்திருக்கிறேன். When it comes to spiritual things I don't know.
ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே.
I want to humble myself.
That
is what it means to walk humbly with God.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது என்பது இதுதான் அர்த்தம்.
Lord, I don't know.
ஆண்டவரே எனக்கு தெரியாது.
Please help me to understand.
புரிந்துகொள்ள எனக்கு உதவி செய்.
That's how I have come to this Bible for 45 years.
இப்படி தான் 45 ஆண்டுகளாக இந்த வேதத்திலே நான் வந்திருக்கிறேன்.
Even today I come to this Bible like this.
இன்றைக்கும் கூட இந்த வேதத்துக்கு இப்படி தான் நான் வருகிறேன்.
Even this morning I was saying
இன்றைக்கு காலையில கூட நான் இப்படி சொல்லிட்டு
இருந்தேன். Lord, there are so many things in the Bible I still haven't understood.
ஆண்டவரே நான் விளங்கிக்கொள்ளாத எவ்வளவு காரியங்கள் வேதத்திலே காணப்படுகிறது.
Please teach me. I need new revelation in my life.
ஆண்டவரே என் வாழ்க்கையில் புதிய வெளிப்பாடு வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும்.
I am not happy with all the revelation God has given me. I want new revelation in my life.
எனக்கு இதுவரை தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளில் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு புதிய வெளிப்பாடு வேண்டும்.
Because God is so great.
தேவன் மிக பெரியவர்.
We are so small.
நாம் மிக சிறியவர்கள்.
He can give us only little bit at a time.
அவர் நமக்கு ஒரு நேரத்திலே கொஞ்சம் மட்டுமே கொடுக்க முடியும்.
It's like taking this big ocean and dropping it one drop at a time into my head.
பெரிய கடலை சமுத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு சொட்டாக என்று தலையிலே போடுவதை போல.
Can you imagine how much time it will take to drop the ocean into my head one drop at a time?
ஒரு முறை ஒரு சொட்டை மாத்திரம் விட்டு இப்படியே ஒவ்வொரு சொட்டாக முழு கடலையும் என் உள்ளத்திலே மனதிலே போடுவது எவ்வளவு நேரம் பிடிக்கும்?
I remember hearing about a great American scientist who was a believer.
ஒரு பெரிய அமெரிக்க விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு விசுவாசி.
He one day prayed to God.
ஒருமுறை அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார்.
As a scientist.
அவர் ஒரு scientist.
He said, Lord, teach me the secret of this universe, how everything runs.
ஆண்டவரே இந்த அந்த சராசரத்திலே உள்ள கோள்கள் இவைகளெல்லாம் எப்படி ஓடுகிறது என்று எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டாராம்.
And God said to him, that is too big for a small fellow like you.
ஒரு சிறிய ஆளா இருக்கிற உனக்கு இதெல்லாம் விளக்கி சொன்னால் உனக்கு தாங்க மாட்டாய், இது ரொம்ப பெருசு என்று சொன்னாராம் ஆண்டவர்.
Universe is too big.
இந்த அண்ட சராசரம் மிகப்பெரியது என்று சொன்னாராம்.
You ask for something small.
நீ சின்னதா ஏதாவது ஒன்னு கேளுப்பா நான் சொல்றேன் அந்த சயின்டிஸ்ட் ஆண்டவர் சொன்னாராம்.
So he took this groundnut.
அவன் அந்த வேர்க்கடலை எடுத்தான்.
He said, Lord, can you tell me the secret of this?
ஆண்டவர் இந்த வேர்க்கடலினுடைய ரகசியத்தை சொல்லுங்க என்று கேட்டான்.
God said, I'll teach you.
நான் சொல்றேன் என்று சொன்னாராம்.
And he did research on the groundnut in his laboratory and discovered 300 things you can do with groundnuts.
அவன் தன்னுடைய சோதனை சாலையிலே அந்த சயின்டிஸ்ட் இந்த வேர்க்கடலையை நிலக்கடலையை வைத்து இதிலே 300 பொருள்களை கண்டுபிடித்தாராம் ஆராய்ச்சி செய்து.
He was a black American man.
அவர் ஒரு அமெரிக்காவிலே உள்ள கருப்பு நிலத்தை சேர்ந்த ஒரு மனிதர்.
Those black people were all slaves.
அங்கே உள்ள கருப்பர்கள் எல்லாரும் அடிமைகளாக இருந்தார்கள்.
100 years more than 100 years ago.
100 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
And so he taught these black people.
ஆகவே அவன் அந்த கருப்பு நிலத்திலே போய் கற்றுக் கொடுத்தான்.
You can just plant a few groundnuts in your little garden.
உங்களுடைய சின்ன தோட்டத்திலே கொஞ்சம் வேர்க்கடலை நிலக்கடலையை பயிர் செய்யுங்கப்பா பயிர் செய்யுங்கப்பா.
I can teach you 300 things you can do with that.
இந்த நிலக்கடலையை வைத்துக்கொண்டு 300 பொருள்களை நீங்கள் செய்யலாம் என்று நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் என்று
சொன்னாராம். He became a tremendous blessing to many people.
அவன் अनेक ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறினானாம்.
Because he said teach me something about something small.
ஏனென்றால் ஆண்டவரே சிறு காரியத்தை பற்றி எனக்கு சொல்லித்தாரும் என்று
ஆண்டவரிடத்தில் கேட்டான்.
இப்படி தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நீங்கள் நடப்பீர்களானால்,
you know, David once said like this.
ஒருமுறை தாவீது இப்படி சொன்னார்.
In the Psalms.
சங்கீதம்.
He said in Psalm 131.
சங்கீதம் 131.
And verse 1.
ஒன்றாம் வசனம்.
Lord, my heart is not proud or haughty, nor do I involve myself in great matters.
கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளுமல்ல.
I don't involve myself in great matters.
பெரிய காரியங்களிலேயும்
too difficult for me.
எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொன்னான்.
What a wonderful thing to say.
இதை சொல்வது என்ன அற்புதமான காரியம்.
There are some things which are beyond me. I don't want to put my head into that.
சில காரியங்கள் எனக்கு மிஞ்சி இருக்கிறது, அதிலே போய் நான் தலையை திணிக்க விரும்பவில்லை.
You know, I find so many believers who try to put their head into church matters when God has not called them to be elders in the church.
அநேக மூப்பர்கள், அநேக சகோதரர்கள் தேவன் அவர்களை மூப்பர்களாய் அழைக்கவில்லை, ஆனாலும் சபையின் காரியங்களிலே தங்களை தலையை போய் நுழைக்கிறார்கள்.
You know, this is a wonderful verse. Don't put your head into matters that don't concern you.
பெரிய காரியங்களிலே போய் தலையிடுவது நல்லதல்ல.
You know, many problems we cause because we go and put our head into things which don't concern us.
நமக்கு தேவையில்லாத காரியங்களிலே போய் தலையிடுகிறது, அது अनेक பிரச்சனைகளை விளைவிக்கிறது.
We have to learn to walk humbly with God.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
There's something going on wrong there.
அங்க ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது.
But that doesn't concern me.
அது எனக்கு பொறுத்த காரியம் அல்ல.
Why should I go and put my head into that?
எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னா நான் ஏன் தலையை அங்கே போய் விட வேண்டும்?
Let them sort it out.
அவர்களாகவே அதை பிரச்சனை தீர்த்துக்
கொள்ளட்டும். They come to me for advice, I'll give it, but otherwise I'm not going to put my head over there.
ஆலோசனைக்காக என்னிடத்திலே வந்தால் நான் என்னுடைய ஆலோசனையை சொல்வேன், இல்லாவிட்டால் நானாக போய் என் தலையை திணிக்க மாட்டேன்.
You'll be saved from so many problems.
இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் अनेक பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள்.
Humbly with God and say I will not put my head in other people's affairs.
மற்றவருடைய கர்மங்களிலே அல்லது மற்றவருடைய காரியங்களிலே நான் தலையிட மாட்டேன் என்று சொன்னால் தேவனுக்கு தாழ்மையா நடந்தால் எவ்வளவு நல்லமா இருக்கும்.
You think something is going wrong in some church?
ஒரு சபையிலே ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று எண்ணுகிறீர்களா?
Are you an elder in that church?
அந்த சபையிலே நீங்கள் ஒரு மூப்பனாய் இருக்கிறீர்களா?
Then do something about it.
அப்படியானால் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள்.
You are not an elder in that church?
அந்த சபையிலே மூப்பனாக இல்லையா?
Then read this verse.
அப்படியானால் இந்த வசனத்தை வாசியுங்கள்.
This is not, I won't put my head into that.
எனக்கு மிஞ்சின காரியம் இது, இதிலே நான் போய் தலையிட மாட்டேன் என்று சொல்லுங்கள்.
Maybe something is wrong in that church, but I don't have a responsibility there.
எனக்கு பொறுப்பு இல்லாத அந்த சபையிலே ஏதாவது தவறு நடந்தால் எனக்கு அதிலே போய் தலையிட மாட்டேன்.
Somebody comes to you.
யாராவது உங்ககிட்ட வராங்க.
What is your opinion about what is going on in that church?
அந்த சபையில நடக்கிற காரியத்தை பத்தி உங்க கருத்து என்ன பிரதர் என்று கேட்டார்.
I have no opinion because I am not responsible there.
அந்த சபைக்கு நான் பொறுப்பாளி அல்ல, ஆகவே எனக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள்.
Do you always do that?
எப்போதும் அப்படி செய்றீங்களா?
No.
இல்லை.
Most of us we think we are very holy but we put our head into all types of things.
நாம் தான் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டு நாம் பல காரியங்களில் நம்முடைய தலையை இடுகிறோம்.
101 things that don't concern us.
நமக்கு தேவையில்லாத 101 காரியங்களிலே போய் தலையிடுகிறோம்.
We talk about so many things.
எவ்வளவோ காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம்.
Just to show everybody we've got so much knowledge about this, that and the other thing.
இதே குறித்து எனக்கு தெரியும், அதை குறித்து எனக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அறிவை காண்பிப்பதற்காக பல காரியங்களை செய்கிறோம்.
What is happening in that person's family and the other person's family?
இவருடைய குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுமா, அவருடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம்.
And what a lot of problems you cause for yourself and other people.
உங்களுக்கு மற்ற ஜனங்களும் எவ்வளவு பிரச்சனையை வருவித்துக் கொள்கிறீர்கள்.
A person who walks humbly with God does not do that.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடக்கிற ஒரு சகோதரன் அப்படி செய்ய மாட்டான்.
Jesus didn't do that.
இயேசு அப்படி செய்யவில்லை.
You know, once one man came to Jesus.
ஒருமுறை ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வந்தான்.
You read in Luke chapter 12, one man came to Jesus and said, "Tell my brother to divide the property with me."
லூக்கா 12வது அதிகாரத்திலே ஒரு மனிதன் வந்து, "என் சகோதரன் எனக்கு என்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் என்று கேட்டான்.
In Luke 12:13.
லூக்கா 12வது அதிகாரம் 13வது வசனம்.
What did Jesus do?
அங்க இயேசு என்ன சொன்னார்?
You know, you can take a verse like blessed are the peacemakers for the other sons of God, so I better do something about this.
இங்க அண்ணனும் தம்பியும் பாகத்துக்காக சொத்து பாகத்துக்காக சண்டை போடுறாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது, ஆகவே நான் போய் இவர்களுக்கு பங்கு போடட்டும் என்று சொல்லி நீங்கள் போகலாம்.
That is the wrong verse.
அது தவறான ஒரு வசனம்.
The right verse for such a situation is don't be a busybody in other people's matters.
இப்படிப்பட்ட சமயங்களிலே உள்ள சரியான வசனம் என்னவென்றால் மற்றவருடைய காரியங்களிலே போய் தலையிட வேண்டாம்.
So Jesus said,
அவர் இயேசு சொன்னார்,
that's not for me.
அது எனக்குள்ள வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்.
I haven't come here to divide property.
நான் இங்கே சொத்தை பங்கிடுகிறவனாக நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்.
I have come here to teach you how to give your share also to your brother.
உம்முடைய பங்கையும் உன் சகோதரனுக்கு கொடுப்பது எப்படி என்று பிரசங்கிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்.
So don't come to me.
அவர் என்கிட்ட வராதே.
See, the mistake he made was he went to the wrong person.
இந்த ஆளுடைய தவறு என்னவென்றால், தவறான ஒரு நபரிடத்திலே சென்று போய் பாகம் பிரித்து கேட்கிறார்.
When you want property, don't go to Jesus. Because he'll tell you to give away your share also.
சொத்து உங்களுக்கு வேணும்னா இயேசு கிட்ட போகாதீங்க. இயேசு கிட்ட போனா இருக்கிற சொத்தையும் விட்டுருன்னு
சொல்லிடுவார். Once somebody came to me like that.
என்கிட்ட ஒரு ஆள் அப்படி வந்தார்.
Brother, somebody is not sharing the property.
பிரதர், என்கிட்ட சொத்து பிரச்சனை இருக்கு, எனக்கும் இன்னொருத்தருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு வந்தார்.
I said, I am a disciple of Jesus. I'll only tell you what Jesus told.
நான் இயேசுவின் சீஷன். இயேசு என்ன சொன்னால் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
I am not going to put my head in all these problems.
இந்த காரியங்கள் எல்லாம் போய் நான் தலையிட மாட்டேன்.
If I am an elder brother, then I have a responsibility.
நான் ஒரு மூப்பனா இருந்தால், அப்பொழுது உங்களுக்கு மூப்பனா இருந்தால் எனக்கு பொறுப்பு இருக்கு.
Where I am not an elder brother, I have no responsibility.
எனக்கு மூப்பனா இல்லாத இடங்களில் எனக்கு பொறுப்பு இல்லை.
I said, do what you like.
என்ன விரும்புறீங்களோ செய்யுங்கள்.
My life is so peaceful.
என் வாழ்க்கை இப்படி செய்யறதுல ரொம்ப சமாதானமா இருக்கு.
Because I don't put my head here, there and everywhere.
என் தலைய இங்க போய் அங்க போய் எங்க போய்லாம் போடுறதே கிடையாது.
I've got only one head.
எனக்கு இருக்கதே ஒரு தலை தான்.
I want to keep it very carefully for God.
அந்த ஒரு தலைய தேவனுக்கென்று நான் பாதுகாக்க விரும்புகிறேன்.
I want to use it for God to study the word. I don't want to go and put it in all these.
ஏன் இந்த தலைய தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்காக பயன்படுத்த விரும்புறாகவே அங்கேயும் இங்கேயும் போய் என் தலையை போட மாட்டேன்.
That's the reason why you people don't know the scriptures sometimes.
ஆகவே தான் உங்கள் அனைவருக்கு வேதம் தெரிவதில்லை.
Because you're putting your head in all types of other things.
மற்ற காரியங்களில் உங்கள் தலையை போட்டுக் கொள்கிறீர்கள்.
Now from now on.
இப்பொழுதிலிருந்து.
Hey Lord, I want to walk humbly with you.
ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாக
இருக்க போகிறேன். I want to know what is my responsibility and I want to do that.
ஆண்டவரே, என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை அறிந்து நான் அதை மாத்திரம் செய்ய விரும்புகிறேன்.
I want to recognize that without you I can do nothing.
ஆண்டவரே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன்.
No, that is why we need to pray.
ஆகவே தான் நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது.
Now many people think prayer is a matter of spending many hours on your knees.
அநேகர் நினைக்கிறதெல்லாம் ஜெபம் என்று சொன்னால் அநேக மணி நேரங்கள் முழங்காலில் நிற்க வேண்டும் என்று.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்.
இது தயவாய் விளங்கிக் கொள்ளுங்கள்.
இட்ஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் ஸ்பெண்டிங் many hours on our knees.
முழங்காலிலே மணிக்கணக்காக செலவிடுவது ஜெபம் அல்ல.
நோ.
இல்லை.
யூ கேன் டு தட்.
அதை செய்யலாம்.
பட் இட் இஸ் எ குவெஸ்ட் இட்ஸ் எ prayer is an attitude of helpless dependence upon God.
ஜெபம் என்பது உதவியற்ற நிலையிலே தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனோபாவனை தான்.
It's not a question of how many hours you spend on your knees.
எத்தனை மணி நேரம் முழங்காலில் நிற்கிறீர்கள் என்பது காரியம் அல்ல.
Are you helplessly dependent upon God?
உதவியற்ற நிலையிலே நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா?
Everything.
எல்லாவற்றுக்காக.
Lord, I'm helplessly dependent on you.
ஆண்டவரே, உதவியற்றவனாய் நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன்.
That is all the time our attitude must be like that.
எல்லா சமயங்களிலேயும் நம்முடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்க
வேண்டும். When I get up to speak God's word,
தேவனுடைய வார்த்தையை இப்படி பிரசங்கிக்க எழுந்திருக்கும் பொழுது,
say Lord, I can't do it unless you help me.
ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யாட்டா என்னால பிரசங்கிக்க முடியாது. ஆண்டவரே,
you face some problem in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே பிரச்சனை.
Maybe some the devil has come into your home.
பிசாசு உங்க வீட்டுக்கே வந்துட்டான்.
Some confusion with your wife or children or something.
மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ ஏதோ ஒரு குழப்பம் நடந்து விட்டது.
Some relatives have caused some confusion in your home.
அல்லது உங்க வீட்ல சொந்தக்காரங்க வந்து சில பிரச்சனை உண்டாக்குறாங்க.
Or some financial difficulty suddenly came.
அல்லது திடீரென்று ஒரு பொருளாதார பிரச்சனை
வந்துச்சு. Or you lost your job.
அல்லது வேலை போயிருச்சு.
You ask yourself one question.
ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க.
Is there any problem God cannot solve?
தேவனால் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா?
Tell me, yes or no.
ஆமாவா இல்லையா சொல்லுங்க. தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா?
That is what Jesus believed.
இயேசு இதைத்தான் விசுவாசித்தார்.
People came to him with all types of problems.
எல்லா பிரச்சனைகளோடு கூட இயேசுவினிடத்தில் ஜனங்கள் வந்தார்கள்.
He said, Father, is there any problem you cannot solve?
பிதாவே, உம்மாலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா?
No.
இல்லை.
Okay.
சரி.
Let me listen now. What do you want me to say here? What do you want me to do here?
இப்ப நான் இப்போ இப்பொழுது நான் இங்க என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று உமை கவனிக்கட்டும்.
His heart was at rest.
அவருடைய இதயம் இளைப்பாறுதலா இருந்தது.
When people tried to take him to the top of a hill to throw him down, he was not worried.
ஜனங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை மலையின் உச்சியிலே கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை.
He was walking humbly with God.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையிலேயே நடந்தார்.
He was in a boat and the waves were coming and look as if the boat is going to drown.
படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த அலை வீசி புயல் காற்று வீசி படகு கவிழுவது போல சூழ்நிலை.
He was not worried.
அவர் கவலைப்படவில்லை.
He was walking humbly with God.
அவர் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையிலே நடந்தார்.
Even when they beat him and spat on him, he was walking humbly with his Father.
அவரை அடிக்கும் பொழுதும் முகத்திலே துப்பும் பொழுதும் அவர் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்தார்.
Then I that is my dictionary.
இதுதான் அகராதி.
Now I have understood the meaning of walking humbly with God.
இப்பொழுது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொண்டேன்.
Attitude of helpless dependence upon the Father for everything.
எல்லா காரியத்திற்காகவும் தேவனையே உதவியற்ற நிலைமையிலே சார்ந்து கொள்வது.
You know, that is how God wanted Adam to live.
இப்படி தான் ஆதாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
God made Adam.
தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது,
you know, he put him in a garden. We read there were two trees there.
அவனை ஒரு ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அங்கே இரண்டு மரங்கள் இருந்தது.
One is the tree of life.
ஒன்று ஜீவ விருட்சம்.
Other was the tree of knowledge of good and evil.
ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்.
These two trees are a picture of two ways of living.
இந்த இரண்டு விருட்சங்களும் இரண்டு விதமான வாழ்க்கை தரத்தை காண்பிக்கிறது.
God was telling Adam was,
ஆதாமுக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்றால்,
okay, I have created you now.
இப்பொழுது உன்னை சிருஷ்டித்து விட்டேன்.
Now here are two ways in which you can live. You choose which way you want to live.
இங்கே நீ வாழ்வதற்கு உரிய இரண்டு வாழ்க்கை தரம் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் நீ தேர்ந்து கொள்ளலாம்.
One is the tree of life.
ஒன்று ஜீவ விருட்சம்.
That is me.
அது நான்.
God.
தேவன்,
you must come to me for everything.
எல்லா காரியத்துக்காகவும் நீ என்னையே சார்ந்து வாழ வேண்டும்.
All the time come to me, dependent on me, asking me for everything.
எல்லா நேரத்திலேயும் என்னையே சார்ந்து, என்னையே கேட்டு, என்னையே பார்த்து வாழ வேண்டிய வாழ்க்கை.
Always say, Lord, I don't know.
எப்பொழுதுமே ஆண்டவர் எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை.
I don't know what is evil.
எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது ஆண்டவரே.
New situation has come.
இப்ப புது சூழ்நிலை வந்து விட்டது.
I come back to the tree of life.
நான் ஜீவ விருட்சத்தினத்திலே வருகிறேன்.
God.
ஆண்டவரே.
Now Lord, the new situation, I don't know what.
புது சூழ்நிலை ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை.
And tomorrow another thing happens.
நாளைக்கு இன்னொரு சூழ்நிலை நடக்கிறது.
I come back to God.
நான் மீண்டும் தேவனிடத்திலே வருகிறேன்.
To the tree of life.
ஜீவ விருட்சத்துக்கு வருகிறேன்.
I don't know what to do.
ஆண்டவரே, என்ன செய்வது என்று தெரியவில்லை.
That is one way of life.
இது ஒரு விதமான வாழ்க்கை.
Adam, there is another way of life.
ஆதாமே, இன்னொரு விதமான வாழ்க்கை இருக்கு.
There is a knowledge of good and evil.
அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்.
You eat it.
நீ சாப்பிட்டால்,
and you have all that in your head now.
இப்போதே இது எல்லாமே என்னுடைய தலையிலே போய் விடும்.
And you don't need God.
உனக்கு பெரிய தேவன் தேவையில்லை.
Aha, now this situation has come.
ஓஹோ, இப்போ இந்த சூழ்நிலை வந்து விட்டதா?
Let me think.
நான் கொஞ்சம் எண்ணி பார்க்கட்டும்.
What shall I do?
நான் என்ன செய்யட்டும்?
And we think and think and think, this is good, this is evil. I think I'll do that.
இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது என்று யோசித்து, சரி நான் இதை தெரிந்து கொள்ளட்டும் என்று
சொல்கிறேன். Another situation comes.
அடுத்த நாள் இன்னொரு சம்பவம் வருகிறது.
I've got all knowledge here now.
இப்போ எல்லா அறிவும் எனக்கு இங்கே வந்துவிட்டது.
I don't need to pray or go to God for anything.
ஜெபிக்கவோ தேவனிடத்திலே போகவோ தேவையில்லை.
Yeah. I won't do what is evil.
நான் தீமையானதை செய்ய மாட்டேன்.
But I depend on myself.
ஆனால் நான் என்னுடைய சுயத்தையே நம்பி இருக்கிறேன்.
The Lord told Adam,
ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார்,
if you live like that,
நீ இப்படி வாழ்ந்தால்,
you will die,
நீ மரிப்பாய்.
If you eat from that tree,
இந்த மரத்தின் விருட்சத்தை, மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது நீ மரிப்பாய்.
But he chose that.
ஆனால் ஆதாம் அதை தேர்ந்து கொண்டான்.
Most people in the world are choosing that today.
இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் இதையே தேர்ந்து கொள்கிறார்கள்.
When they have a problem,
அவர்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது,
say, now what must I do?
நான் என்ன செய்யட்டும்?
Let me think now.
நான் இப்ப யோசித்து பார்க்கட்டும்.
Whom shall I contact or telephone?
இப்போது யாருக்கு நான் ஃபோன் பண்ணட்டும்? யாரை தொடர்பு கொள்ளட்டும்?
Who can help me?
எனக்கு இந்த சொல்ல யார் எனக்கு உதவி செய்வா?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
You must telephone God.
நீங்கள் தேவனை நோக்கி டெலிபோன் பண்ண வேண்டும்.
That is prayer.
அதுதான் ஜெபம்.
God, I don't know how to solve this problem.
ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்துவிட்டது, எப்படி தீர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை.
I don't want to live by this tree.
இந்த விருட்சத்தின் மூலமாக நான் வாழ விரும்பவில்லை.
I don't want to live by my own knowledge.
என்னுடைய சொந்த சுயத்தை, சுய அறிவின்படி வாழ விரும்பவில்லை.
I want to come to you.
நான் உம்மிடத்திலே வர விரும்புகிறேன்.
See, that is to walk humbly with God.
இதுதான் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பது.
Says in Proverbs in chapter 3.
நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Proverbs chapter 3.
நீதிமொழிகள் 3 அதிகாரம்
verse 5.
ஐந்தாம் வசனம்.
Trust in the Lord with all your heart and don't lean on your own understanding.
உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிரு.
That is, don't live by the tree of knowledge of good and evil, but live by the tree of life. That's what that verse is saying.
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து வாழ வேண்டாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வாழ என்பதனுடைய அர்த்தம் தான் இந்த வசனம்.
That's what he's saying.
இங்கே பாருங்க.
Trust in the Lord with all your heart.
உன் முழு இதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிரு.
That means go to the tree of life.
அவனுடைய பொருள் என்ன? ஜீவ விருட்சத்துக்கு போ.
And don't lean on your own understanding.
உன் சுய வழிகளிலே நீ சாய வேண்டாம், சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம்.
Don't go to the tree of knowledge of good and evil.
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு போக வேண்டாம்.
Go to the tree of life.
ஜீவ விருட்சத்துக்கு போ.
And then what will happen?
அப்பொழுது என்ன நடக்கும்?
In all your ways acknowledge him.
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
Every situation.
எல்லா சூழ்நிலையிலும்.
Every situation.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும்.
All your ways.
உன் எல்லா வழிகளிலும்.
Go to him.
அவரிடத்தில் போ.
Lord, you know the right answer here.
ஆண்டவரே, உமக்கு சரியான பதில் தெரியும்.
And he will make your path absolutely straight.
அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார்.
He will show you which way to go.
எந்த வழியில் நீ போக வேண்டும் என்று காண்பிப்பார்.
I say, Lord,
ஆண்டவரே,
that's how I want to live.
இப்படித்தான் நான் வாழ விரும்புகிறேன்.
Every day of my life.
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும்.
All the problems in my life have come because I have depended on my own understanding of good and evil.
ஆண்டவரே, என்னுடைய சொந்த அறிவின்படி நன்மை தீமை என்ன என்பதை நான் அறிவின்படி சார்ந்து வாழ்ந்ததினாலே இப்பொழுது எல்லா பிரச்சனையும் வந்துவிட்டது.
Problem comes in the churches.
சபையிலே பிரச்சனைகள் வருகிறது.
I say, yeah, I've got experience. I know what to do.
எனக்கு அனுபவம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும், என்னிடத்தில் வாருங்கள்.
I have to go to God and say, Lord,
நான் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும்.
I don't know.
ஆண்டவர் எனக்கு தெரியாது.
If I put my head into this, I will mess up the whole thing.
இதிலே போய் என் தலையை வைத்தால் இது எல்லா காரியத்தையும் குழப்பி விடுவேன்.
Do you know how many elder brothers have caused more confusion in a church when they have tried to solve a problem?
உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று போகும்பொழுது எவ்வளவோ புதிய பிரச்சனைகளை விளைவித்து விட்டார்கள் அநேக மூப்பர்கள்.
That is like some doctor who does not know how to conduct an operation, operates some patient and he is much worse after that.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? ஒரு டாக்டருக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் கண்ணாபின்னா என்று வெட்டி இப்பொழுது நோயாளி மிகவும் சீரியஸாய் மாறிவிட்டார்.
That is the condition of so many people.
அநேக ஜனங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது.
But think if we go humbly to God and say, Lord, I don't know how to do that.
ஆண்டவரே, இது எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று தேவனிடத்தில் போனால்,
I don't trust in myself.
என்னுடைய சுயத்தை நான் சாயாமல்,
I depend on you.
நான் உம்மையே சார்ந்து கொள்கிறேன்.
That is how Jesus lived.
இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார்.
You know, when Jesus spoke the sermon on the mount,
மலை பிரசங்கத்தை செய்யும்பொழுது இயேசு,
do you know what is the first thing he said?
அவர் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா?
Matthew chapter 5 verse 3.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
Blessed are the poor in spirit.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
That is the number one thing he said.
அவர் சொன்ன முதலாவது காரியம் இதுதான்.
What is the meaning of that?
அவருடைய அர்த்தம் என்ன?
That is to walk humbly with God.
அதுதான் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது.
Have you seen beggars here?
இங்க இருக்கிற பிச்சைக்காரர்களை பார்த்திருக்கிறீர்களா?
I have seen some beggars in Bangalore.
பெங்களூர்லயே ஒரு சில பிச்சைக்காரர்களை பார்த்திருக்கிறேன்.
Same beggar I have seen 30 years ago when I came to Bangalore.
நான் பெங்களூருக்கு வரும்பொழுது 30 ஆண்டுக்கு முன்பாக பெங்களூருக்கு வந்தபொழுது பார்த்த அதே பிச்சைக்காரர்கள்.
Same man is begging today also.
அதே பிச்சைக்காரன் இன்றைக்கும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான்.
Okay, you give him some money.
கொஞ்சம் பணத்தை கொடுக்கறீங்க.
Tomorrow he'll ask you for some more.
நாளைக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் பணத்தை கேட்பான்.
You ask him, where's the money I gave you yesterday?
நான் நேத்து கொடுத்த பணம் என்ன பாச்சி?
That is only for yesterday.
அது நேத்து தான கொடுத்தீங்க, நேத்தோட காலி ஆயிருச்சு என்று சொல்வான்.
And you ask him 5 years later?
5 வருஷம் கழிச்சு கேளுங்க.
How are you living?
எப்படி பா நீ வாழ்ந்து கொண்டிருக்காய்?
Every day I get something, I use it.
ஒவ்வொரு நாளும் ஏதோ பிச்சையில கொஞ்சம் கிடைக்குது, தர்மம் கிடைக்குது சாமி, அதை வச்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
That is what it means to be poor in the body.
அதுதான் சரீரத்திலே எளிமையா இருப்பது என்பதனுடைய அர்த்தம்.
From that we can learn what it is to be poor in the spirit.
அதிலிருந்து ஆவியிலே எப்படி எளிமையா இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள முடியும்.
Same thing.
அதே காரியம் தான்.
I go to God.
நான் தேவனிடத்தில் போகிறேன்.
Lord, please give me.
ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு தாங்க ஆண்டவரே.
Grace for today.
இன்றைக்கு தேவையான தர்மமாய் கிருபையை தாங்க ஆண்டவரே.
And the Lord says, what about what I gave you yesterday?
ஏய், நேத்து உனக்கு கிருபை கொடுத்தேன், என்ன ஆச்சுப்பா?
Oh, that was only for yesterday.
அது நேத்துக்கு தான் ஆண்டவரே, நேத்தோட முடிஞ்சு விட்டது.
I need something for today.
இன்னைக்கு எனக்கு கிருபை வேண்டாம் ஆண்டவரே.
That is how we are to live.
இப்படி தான் நாம் வாழ வேண்டி இருக்கிறது.
Even in the evening.
மாலை வந்து விட்டது.
What about the grace I gave you in the morning?
ஏய், காலையில உனக்கு கொடுத்த கிருபை என்னாச்சுப்பா?
That was only for the morning.
அது காலையோட முடிஞ்சிருச்சு ஆண்டவரே.
New problem has come up.
இப்ப புது பிரச்சனை வந்துச்சு, புது கிருபை தாங்க.
I say, what a wonderful way to live.
இப்படி வாழ்வது என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை.
To come to God all the time.
எல்லா நேரத்திலேயும் தேவனிடத்தில் வந்து கிருபை கேட்பது.
I want to be like that beggar who was begging 30 years ago and still begging today.
30 ஆண்டுகள் முன்பதாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், இன்றைக்கும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அது போல நான் ஆவியிலே இருக்க விரும்புகிறேன்.
I want to be like that before my God.
தேவனுக்கு முன்பாக நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
Because the Bible says in Proverbs.
என்ன வேதத்திலே வாசிக்கிறோம் நீதிமொழிகளிலே?
See this wonderful verse in Proverbs.
நீதிமொழி இந்த அற்புதமான வசனத்தை கொஞ்சம் பாருங்க.
Chapter 8.
8ஆம் அதிகாரம்.
This is a picture of a beggar.
ஒரு பிச்சைக்காரனுடைய ஒரு சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு.
But it says this beggar is blessed.
ஆனால் இந்த பிச்சைக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
You want to see a picture of a blessed beggar?
ஆசீர்வதிக்கப்பட்ட பிச்சைக்காரனுடைய படத்தை பார்க்க விரும்புகிறீர்களா?
Here it is. Proverbs chapter 8.
அந்த காட்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம்
verse 34.
34ஆம் வசனம்.
Blessed is the man who listens to me, watching daily at my gates, waiting at my doorpost.
என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்.
Can you think of a beggar who comes to your gate every morning at 6 o'clock?
6 மணிக்கு டெய்லி காலையில உங்க வாசற்படியில வந்து நிற்கிற பிச்சைக்காரனை நீங்க எண்ணி பார்க்க முடியுமா?
Please give me something.
ஐயா, அம்மா, ஏதாவது போடுங்க.
6 o'clock.
6 மணிக்கே வந்து கேக்குறான்.
You give him because you are a kind man.
நீங்கள் இரக்கமுள்ள ஒரு மனிதனா இருக்கிறபடினால பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் போடுறீங்க.
Tomorrow morning he'll be there.
அடுத்த நாள் காலையில வரார். ஐயா, அம்மா.
Because he knows you are only the kind man on that street.
அந்த முழு தெருல உங்க வீட்டுக்கு வந்தா தான் ஏதோ 1 ரூபாயாச்சும் கிடைக்கும்னு சொல்லி அவனுக்கு தெரியும்.
You are a good man.
நீங்க நல்ல மனிதன்.
I want to say God is a good God.
தேவன் ஒரு நல்ல தேவன்.
He is the only kind person on that street.
அந்த தெருவிலே அவர் ஒருவர் மட்டுமே நல்ல மனிதன்.
You go to his gate.
அவருடைய வாசற்படிக்கு போங்க.
எவ்ரி டே,
ஒவ்வொரு நாளைக்கும் போங்க.
அண்ட் சே, லார்ட்,
ஆண்டவரே,
ஐ நீட் சம்திங் ஃபார் டுடே.
இன்னைக்கு எனக்கு ஏதாவது வேண்டும் ஆண்டவரே.
எவ்ரி டைம் ஐ கெட் அப் டு ஸ்பீக்,
ஒவ்வொரு முறையும் நான் இங்க எழுந்து வந்து பேசும் பொழுது,
ஐ கோ டு காட் அஸ் எ பெகர்,
நான் ஒரு பிச்சைக்காரனை போல தேவனிடத்தில் போகிறேன். ஆண்டவரே,
ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு கிவ் தீஸ் பீப்பிள்,
இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு என்ற ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே.
யூ கிவ் இட் டு மீ, ஐல் கிவ் இட் டு தேம்.
நீங்க ஏதாவது கொடுத்தா நான் கொடுக்கறேன்
ஆண்டவரே. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங்,
எனக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே.
That is how every brother must get up and speak in the meeting.
இப்படி தான் ஒவ்வொரு சகோதரனும் எழுந்து நின்று கூட்டத்தில் பேச வேண்டும்.
Not depending on our own cleverness.
நம்முடைய சொந்த புத்திசாலித்தனத்தை பொறுத்தல்ல.
Lord, I'm a beggar.
ஆண்டவரே, நான் ஒரு பிச்சைக்காரன்.
I want to wait at your doorpost.
நான் உம்முடைய வாசற்படியில் நித்தம் காத்திருக்க விரும்புகிறேன்.
And I want you to give me what these people need.
இவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரே நீங்க கொடுங்க, நான் கொடுக்கறேன்.
In every situation,
ella sunnalil
there is every problem of yours God can solve.
Mudiya vaalkile varakkuri endha prachaniyanalum devanal theerthu veikka mudiyum.
Let's pray.
Naam jabippom.
While we are bowed in prayer,
nammude thalaigal ella munangirkkum bodhu jabathile,
can you think of some problem you have right now in your life?
Mudiya vaalkile ippozhudhu irukkira ungalaiya prachaniyai neengal ippozhudhu enni paarkka mudiyuma? Edhaachum prachana irukka ungalku?
Is there a serious problem in your life?
குடும்பத்திலே காணப்படுகிற ஒரு வியாதி, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
there is no problem that God cannot solve.
தேவனால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையும் இல்லை.
God can solve every problem.
தேவனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
I want you to bring that problem in prayer before God right now.
இப்பொழுதே நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள்.
And say, Lord, I'm coming like a beggar.
ஆண்டவரே, நான் ஒரு பிச்சைக்காரனை போல வருகிறேன்.
I don't have the ability.
எனக்கு திறமை இல்லை ஆண்டவரே.
I don't know how to solve this problem.
இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று தெரியவில்லை ஆண்டவரே.
Maybe it's a problem in your church.
அது உங்கள் சபையில் இருக்க ஒரு பிரச்சனையா இருக்கலாம்.
Whatever it is.
அது எதுவா இருந்தாலும் சரி.
Bring it to God.
தேவனிடத்திலே கொண்டு வாருங்க.
Say, Lord, please forgive me for putting my head into all types of other problems, other people's problems.
ஆண்டவரே, மற்றவளுடைய பிரச்சனை எல்லாம் என் தலையில போட்டுட்டேன், அதுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே.
I want to bring my problems to you.
என்னுடைய பிரச்சனை உங்கள்கிட்ட கொண்டு வரேன் ஆண்டவரே.
And Lord, I believe you can solve it.
ஆண்டவரே, நீர் அவர்களை எனக்கு தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
Ask God to put faith into your heart.
உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே விசுவாசத்தை தாங்கன்னு கேளுங்க.
Lord, I trust you.
ஆண்டவரே, நானும் நீ நம்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
You can solve my problem.
நீ என்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆண்டவரே.
And you will solve my problem.
நீ என்னுடைய பிரச்சனையை கண்டிப்பாய் தீர்ப்பீர்.
My financial problem.
என்னுடைய பொருளாதார பிரச்சனை.
Family problem.
என் குடும்ப பிரச்சனை.
My sickness problem.
என்னுடைய வியாதி.
I can trust you 100%.
100% நானும் நீ நம்ப முடியும் ஆண்டவரே. நம்புகிறேன்.
Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
I want to walk humbly with you from this day till the end of my life.
இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை முடியும் வரை ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க விரும்புகிறேன்.
For without you I can do nothing.
உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.